வானவது நீரே, வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே, சிந்துவர் வாயுமை பங்கள் திரு அலவாயா திரு நீரே. நம பார்வதீபதை அழகர மகாதேவ சிவனைச் செல்வர்களே, இன்றைக்கு நம்முடைய சமய கல்வியிலே சிவ சின்னங்கள் என்கின்ற தலைப்பிலே விபூதி ருத்ராட்சம் இந்த ரெண்டினுடைய சிறப்புகளை ஓரளவுக்கு இந்த ஒரு மணி நேரத்திலே சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். விபூதி ருத்ராட்சம் இந்த ரெண்டு மட்டும்தான் சைவர்கள் அணிவதற்கு அல்லது தாரணம் செய்து கொள்வதற்கு தகுந்தது என்று நம்முடைய சைவ சமய சார்ந்தோர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று கொள்ளுகின்ற பல்வேறு சமயவாதிகளிலே சில பேர் சொன்னாங்க, சிவபெருமான் அணிந்திருப்பதையெல்லாம் நீங்களும் அணியணும்னாங்க. சில பேர் சொன்னாங்க, சிவலிங்கத்தையே நீங்கள் தாரணம் செய்ய வேண்டும். ஐக்கியவாத செய்வர்கள் அல்லது லிங்காயத் செய்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கர்நாடக மாநிலத்திலே உள்ளவர்கள், நம்முடைய பழைய ஜனாதிபதி பி டி ஜட்டி, நிஜலிங்கப்பா, இவங்கெல்லாம் ஐக்கியவாத செய்வத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், சிவலிங்கத்தையும் தாரணம் செய்ய வேண்டும் அப்படின்னா. ஆனால் நம்முடைய சான்றோர்கள் சொன்னார்கள், சிவலிங்கத்தை தாரணம் செய்யக்கூடாது. காமாலிகள் ஒருத்தான் சைவர்கள ஒரு பிரிவு, அவன் மண்டை ஓட்டு மாலையவே மாலையாக அணிந்து கொள்வான் காபாலிக சைவர்கள். அவன் சொன்னா சிவபெருமான மாதிரி நீயும் மண்டை ஓட்ட அணிந்துகிட்டு வரணும்னா, நாளைக்கு நான் வந்து அப்படி பாட நடத்தினா என்ன ஆகும்? இன்னொருத்த இருக்கலாம் மாவிரத செய்வர்கள், அவன் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு, சிவபெருமான் எதை பூணூலா போட்டுட்டு இருக்காரு, சிவபெருமான் பூணூல் எந்த நூலில் செஞ்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு, திருமாலுடைய முடியை தான் பூணூலா போட்டுட்டு இருக்கார். ஓம் விஷ்ணு கேசப்யோ நமக, சிவாஸ்தோத்திரத்தில் ஒரு வார்த்தை வருது, ஓம் விஷ்ணு கேசப்யோ நமக, விஷ்ணுவினுடைய கேசத்தை பூணூலாக தரித்தவரே உமக்கு நமஸ்காரம். அது சிவபெருமான் போட்டிருக்கிற பூணூல் விஷ்ணு கேசம் இல்லையா. அப்புறம் சொன்னார், மயிர் கயிறு தரித்தான் தன்னை சொல்றார், அப்புறம் சொல்ற மயிர் கயிறு தரித்தான் தன்னை. ஆகவே அவன் சொன்னா நீங்களும் பெண்களுடைய கூந்தலை தான் பூணூலா போட்டுக்கணும்னா, அவன் தான் மாவரத சைவர்கள். மானக்கஞ்சார நாயனாருக்கு அப்படிதான் வந்தார் சிவபெருமான், மாவரத சைவராக, அதனாலதான் அவருக்கு மகளோட கூந்தல் வேணும்னு கேட்டார். இப்படி ஒவ்வொருவராக சைவத்தில் இருக்க இன்னொருத்தன் இருக்கான் பைராகிகள், பேர் பைராகிகள். அவன் வடநாட்டில் நிறைய பேர் இருக்கான். நம்மளை விட தீவிரம், நம்மளாம் உயிருக்கு பயந்து ஓடிடுவோம், ஆனா பைராகிகள் உயிரை விடுவதற்கும் தயாரா இருப்பான். ரொம்ப பயங்கரமான ஆள்கள், சிவபெருமான் மீது அவ்வளவு பற்று. அவங்களையெல்லாம் அந்த இதுல தான் பார்க்கலாம், இந்த வடநாடு நடக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு நடக்கு இல்லையா கும்பமேளாவில் பார்க்கலாம். மாவிரத சைவர்கள் அவன் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு, சிவபெருமான் சூலம் வச்சிருக்காருல, நீயும் சூலம் வச்சுக்கணும்னா, நீயும் சூலத்தை தூக்கிட்டே அலையணும்னா. அப்ப சூழ தாரணம்னா ஒருத்தன் மண்டையோடு தாரணம்னா, ஒருத்தன் வந்து பெண்களுடைய கூந்தலை தாரணமா பண்ணிக்கணும்னா. ஆனா நம்முடைய பெரியவர் சொன்னார்கள், இவைகளெல்லாம் தாரணத்திற்கு உரியவை அல்ல. ஆகவே சிவபெருமானை முழுமுதலாக ஏற்றுக்கொண்டு சிவ தீட்சை பெற்றுக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வர்கள் யாரும் இவற்றையெல்லாம் தாரணமாக கொள்ளக்கூடாதுன்னு நாங்கள் முதலாக தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு ரெண்டு மட்டும்தான் தாரணத்திற்குரியது, ஒன்று விபூதி, இன்னொன்னு ருத்ராட்சம். அது எப்படி பார்க்கணும்னாங்க, ஒரு சிவரடியார் வந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கிறங்க, விபூதி ருத்ராட்சம் தரித்து வருகிறாருன்னா அதை எப்படி பார்க்க கூடாதுன்னா, ஏதோ விபூதினா உத்ராஷ உத்ராசம்னா மரத்திலிருந்து வந்தது, அது எத்தனை மணி போட்டிருக்காருலாம் பார்க்கக்கூடாதான். பக்தரது திருவேடத்தையும் அப்படிம்பார், ஆளை பார்க்காதன்னார். நம்ம முதல்ல ஆளைத்தான் முதல்ல பார்ப்போம், நம்முடைய இயல்பு. ஆக ஒருத்தர் விபூதி ருத்ராட்சம் தரித்து வந்தார் என்று சொன்னால் அந்த விபூதியை சிவபெருமானுடைய மேனியாகவும் ருத்ராட்சத்தை சிவபெருமானுடைய கண்ணாகவும் பார். ஆளை என்ன பார்க்காத, அப்ப ஒரு சிவமாக பாவி. நம்ம செய்ய மாட்டோம், இதோ வர்றாரு பாத்தியா நல்லா ருத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் அப்புறம் சொல்றேன். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் தான் நாயன்மார்கள். ஆகவே விபூதியை சிவபெருமானுடைய மேனியாகவும் ருத்ராட்சத்தை சிவபெருமானுடைய கண்ணாகவும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு. அதனாலதான் மெய்கண்டா ரொம்ப அருமையா சொல்வார், இனி பக்தரது திருவேடத்தையும் ரொம்ப அருமையா இருக்கு. சிவஞான போதம் 12 யுகத்துல சொல்வார், அதான் சொன்னாரு, மாலர நேயம் மலிந்தவரை வணங்குன்னு சொல்லல மெய்கண்டார். 12 சூத்திரம் கடைசி பயன் அதுதான், 12 சூத்திரம் தான். மாலர நேயம் மலிந்தவரை வணங்குன்னு சொன்னார சொல்லல, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும், வேடத்தை தான் வணங்கினார், ஆளை வணங்குன்னு சொல்லல. அதெல்லாம் குறிப்பு, அதாவது சிவஞானபுரத்தில் நுட்பமான செய்திகள் இருக்குன்னு தெரியுது. ஆக விபூதி அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இந்த ஆகமத்தில் இதுக்கு என்னென்ன பெயர்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் நான் சொல்ற நம்முடைய ஆறுமணாவில் சொல்கிறார். அதுல வடமொழியில அந்த ஆகமத்தில் வரக்கூடிய சொற்கள்ல பஸ்மம், பஸ்மம், பசிதம், சாரம், ரட்சை, இதெல்லாம் ஆகமத்தில் விபூதிக்கு வர்ற பேர். ஆனா வடநாட்டில் இன்னைக்கு அதிகமா இன்னைக்கு வழக்கில் உள்ளது வந்து ஒரு சொல் தான், பஸ்மம். வடநாட்டில் போய் நீங்க பஸ்மம் தீஜியே சுவாமி, பஸ்மம் தீஜியே அப்படின்னா விபூதி கொடுங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆகம சொற்கள், ஒன்னொன்னுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அருமையான தமிழ் சொல் என்னன்னா நீரு, திருநீரு. இன்னொரு ஆகமத்தில் ஒரு சொல் விபூதி, பூதினா செல்வம், விபூதினா விசேஷமான செல்வம் அப்படி அர்த்தம். வி என்பது உபசர்க்கம் வடமொழியில, பூதினாலே செல்வம், விபூதினா சிறப்பான செல்வம் அப்படி சொல்றாங்க. தமிழ் என்னன்னு கேட்டா நீரு அப்படின்னா நம்முடைய பாவங்களை நீராக்குவது, அல்லது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களை நீராக்குவது. நீருன்னு ஏன் பேர் என்ன சொல்ல தெரியணும், நீராக்குவது என்று பொருள். இது அருமையா சொல்றார். யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாவண்ணா கதிரவேற்பிள்ளை சொல்றார். ஆகவே அப்படி வைத்துக் கொள்வோம். இந்த விபூதி என்பது பசுவினுடைய மலம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த விபூதியை தாரணம் செய்து கொள்வது ரொம்ப அருமையா சொல்வார் ஆறுமணாவில். சைவர்கள் தங்கள் திருமேனியில் ஆவசியமாக தரிக்க வேண்டிய சின்னங்கள் எவை கேள்வி, சைவ வினாவுடையில வருது. ஆகவே அப்படி காட்டுவார், இப்படி காட்டினா இப்ப அர்த்தம் வேற இல்லையா. விபூதி ருத்ராட்சம் ரெண்டு சின்னம் அப்படி சொல்ற, நமக்கு சின்னம் அதுதான், அதே சின்னம் தான், நமக்கு அர்த்தம் வேற அப்படி சொல்லுவார். அந்த வார்த்தை சொல்ற ராமநாத சைவ நாவடியில் சொல்ற சின்னங்கள், நமக்கு சின்னம் அது. இந்த விபூதியை ரெண்டு விதமாக அணியலாம், அதான் கீழே எழுதி போட்டிருக்கேன். திரிபுண்டரம், உத்தூளனம். அதாவது உத்தூளனம் என்று சொன்னால் திருக்கோயிலில் கொடுக்கப்பட்ட திருநீர், மடாலயங்களிலே பூஜை செய்து கொடுக்கப்பட்ட திருநீர், அவற்றை நாம் வாங்கி அப்படியே அணிந்து கொள்வது உத்தூளனம். உத்தூளனம் என்றால் அப்படியே அணிந்து கொள்வதுன்னு அர்த்தம். இன்னொன்று என்னன்னு கேட்டால் நீரில் குளித்து அணிந்து கொள்வது, அதுக்கு பேரு திரிபுண்டரம். திரினா மூணு இல்லையா, இங்கிலீஷ்லயும் மூணு, திரினா மூணு தான், வடமொழியிலும் திரினா மூணு தான். திரிபுண்டரம் என்றால் முக்குறியாக அணிந்து கொள்வது. அப்ப என்ன தெரியுதுன்னா உத்துளனமாக அணியும் பொழுது மூன்று குறியாக அணிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. இப்ப சொல்றாங்க, இப்ப நமக்கு ஒரு நம்ம ஒன்று வச்சிருக்கலாம், இதுக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் திரிபுண்டரம் உத்துளனம். நாம என்ன பெயர் வச்சோம் தெரியுமா, குழைச்சு பூசுறது, குழைக்காம பூசுறது, நம்ம வச்ச பேர். எல்லாத்துக்கும் நாம ஒரு பேர் வச்சிருப்போம். இப்ப சொன்னாங்க இந்த திரிபுண்டரம் உத்தூளனம் இதெல்லாம் யார் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிவ தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் உத்தூளனமாகவும் அணியலாம், திரிபுண்டரமாகவும் அணியலாம். தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உத்தூளனமாக மட்டுமே அணிய வேண்டும், திரிபுண்டரமாக அணியக்கூடாது அப்படி சொல்லு. ஆகவே அப்படி யாராவது அணிஞ்சு வந்தா சீக்கிரம் என்ன பண்ணிக்கணும்னா, அது அந்த தீட்சை வாங்கிதான், தீட்சை வாங்கிட வேண்டியதானே, ஒன்றும் இல்லையா. லைசன்ஸ் வாங்கி தான் கார் ஓட்டணும், லைசன்ஸ் வாங்கிட்டு போறது எதுக்கு பயந்துட்டு இருப்பானே. ஆகவே இங்க என்ன கட்டுப்பாடு என்றால் உத்துவளனம் தீட்சை பெறாதவர்கள் அணிந்து கொள்வது. அது இன்னொரு வேறுபாடு என்ன கேட்டா, உத்துவளனமாக அணியும் பொழுது சாமிக்கு அபிஷேகம் பண்ணது அல்லது பெரிய ஆச்சாரிய மூர்த்திகள் கொடுத்ததான் அப்படி அணியணும். ஆனா இந்த திரிமுண்டலம் என்பது திரிமுண்டலமாக அணியும் பொழுது கோயில் அபிஷேக ஊதிய திரிமுண்டலமா அணியக்கூடாது. திரிமுண்டலமா மறுபடியும் குலைக்கப்படாது இல்லையா? திருச்செந்தூர் அபிஷேகம் ஊதி கொடுத்தா அதை போய் மறுபடியும் குலைக்கப்படாது. ஆகவே பிரசாதமாக வருவதெல்லாம் உத்தோளனமாக தான் எல்லாரும் அணியணும். ஆனால் வீழ்ச்சை பெற்றவர்களுக்கு மட்டும் ஒரு விதி என்னன்னு கேட்டா, அவர்கள் அந்த திருநீட்டை, அதுக்கு பேர் என்ன பேர் என்ன, அது என்ன சொல்றதுன்னா, அதாவது அபிமந்திரித்தல். அதுக்கு வார்த்தை வந்து அபிமந்திரித்தல், அதாவது மந்திர சக்தியை ஏற்றிக்கொண்டு அர்த்தம். அபிமந்திரித்தல்னா மந்திர சக்தியை ஏற்றுதல், அபிமந்திரித்து அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா. இன்னொரு ரெண்டு வேறுபாடு சொல்லியிருக்கிறேன், உத்துவளனத்துக்கும் இதுக்கும் இன்னொரு வேறுபாடு. இந்த உத்துவளனமாக அணியும் பொழுது நம்முடைய உடம்பின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். ஆனால் திரிமுண்டலமாக அணியும் பொழுது அந்த 16 இடங்களில் மட்டும்தான் அணிய வேண்டும். அது மட்டுமல்ல, சந்தியா காலத்தில் மட்டும்தான் அணிய வேண்டும். எப்பனாலும் மத்தியானம் 12 மணிக்கு குலைக்கப்படாது, சந்தியா காலங்களில் மட்டும்தான். சந்தின்னு சொல்றாங்களே, சந்தியா காலங்களில் மட்டும். பொதுவாக சமய தீட்சை பெற்றுக் கொண்டா 2 சந்தியில அணியலாம். விசேட தீட்சை கொண்டா கட்டாயம் 2 சந்தி கம்பல்சரி. சமய தீட்சை பெற்றுக் கொண்டா 1 சந்திக்கு கம்பல்சரி, 1 சந்தி ஆப்ஷனல். நிர்வாண தீட்சை பெற்றுக் கொண்டா 3 சந்தி, அவங்களுக்கு 3 சந்தி. ஆகவே அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, திரிபுண்டனம் என்பது சந்தியில் மட்டும்தான் அணிய வேண்டும். 16 இடங்கள், அந்த இடத்தினுடைய அந்த விபூதியை நீங்கள் அணியக்கூடிய அளவு. 4 விஷயத்தை கவனிச்சுக்கணும். எப்போ திரிபுண்டரமா அணியும் பொழுது எந்த இடம், 16 இடத்துலதான் பெர்மிட்டட் உடம்புல. அதுலேயும் ஒவ்வொரு இடத்துக்கும் அளவு சொன்னாங்க. நெற்றியில் 6 அங்குலம், தோளில் 6 அங்குலம், மார்பில் 6 அங்குலம், முழங்காலில் 3 அங்குலம், 1 அங்குலம், இங்க கையிலையும் மணிக்கட்டுல 1 அங்குலம் தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கோயில்ல பூஜை பண்றவங்களே ஒரு தப்பு பண்றாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இப்படி போட்டுக்கிறான். ஏன்னா சினிமாவை பார்த்து அவன் படிச்சுக்கிட்டான். சினிமாவில பெயிண்ட் வச்சுதான் போடுவான், விபூதியே போட மாட்டான். நான் கேட்டேன் ஒரு டைரக்டர், வந்து சினிமா கிடையாது, சினிமா நாங்க விபூதி பூசுறது இல்ல சார், படத்துல தெளிவா தெரியல பெயிண்ட் தான் அடி போனாரு. நம்ம சினிமா காரங்களை பார்த்து நாங்க படிக்கிறோம், அப்படி இல்ல. இங்க வந்து 1 அங்குலம் தான், அப்படி வச்சுதான் எடுக்கணும், அவ்வளவுதான். இங்கேயும் 1 அங்குலம் தான், இங்க மட்டும்தான் 6 அங்குலம், நெற்றியில 6 அங்குலம், இங்க 6 அங்குலம், இங்க 6 அங்குலம். ஆகவே இதெல்லாம் வாழையானது சார் டேபிள் வேணும்னு கேப்பீங்க நீங்க உடனே, அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துடக்கூடாது சார் நீங்க. இல்ல வாழையானது சாமிகளுடைய அனுஷ்டான விதி வாங்கிட்டா போதும், நீங்க ஜெராக்ஸ் 25 ரூபாய்க்கு கிடைக்குது, நல்ல புஸ்தகம். ஆகவே 16 இடங்கள்ல அணிய வேண்டும். அந்த இடத்துல அழிய வேண்டிய அளவுன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மந்திரமும் இருக்கு. இப்போ இங்க அணியும் பொழுது இங்க உச்சியிலே ஒரு 1 அங்குலம் உண்டு. ஓம் ஹோம் ஈசானமூர்த்தே நமக, பஞ்சபிரம மந்திரம் சித்தியார்ல வரும். பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி தான் அணிய வேண்டும். அப்ப இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எதுக்கு? திரிபுண்டரத்திற்கு தீட்சை பெற்றுக் கொண்டால் தான் அணிய வேண்டும். உத்துவளனம் அதை சந்தியா காலத்தில் மட்டும்தான் அணிய வேண்டும். கோயில் இருந்து வரக்கூடிய பிரசாதத்தை குறைக்கப்படாது. பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லணும். இன்னென்ன தானங்கள் இந்த அளவிலே அணிய வேண்டும் இவ்வளவு சொல்லிருக்கிறாங்க. உத்துவளனம் என்பது அப்படி இல்லை. எப்ப எங்கனாலும் இடுப்புல இந்த இடத்துல ஒரு வலி இருக்குது, உடனே அந்த இடத்துல ரூபியை அணிந்து கொள்ளலாம், உத்துவளனமாக அணியலாம், அது கணக்கு இல்லை. அது 16 இடத்துல வரலையே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடம்பு உடல வலிக்குதுல, அது 16 இல்லையல் பார்க்கக்கூடாது. அது உத்துவளனம் என்பது உடம்புல எந்த பகுதியிலையும் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னா. இதையெல்லாம் அந்த வாலையானந்த சுவாமிகளுடைய அனுஷ்டான சைவ அனுஷ்டான விதி, அதுல பாத்துக்கலாம். அப்புறம் சொல்லாங்க, அணியும் பொழுது எதெல்லாம் கவனிக்கணும், எப்போதுமே விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழிதலுமா. எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யாம இருக்கணுமோ அதை விளக்கிடணும். செய்ய வேண்டியதை செய்யறனாலும் பரவாயில்ல, செய்யக்கூடாத செய்யாம இருக்கணும், அது ரொம்ப உசிதம்னு சொல்லியிருக்கு. அதனால என்ன சொன்னாங்க, என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டா, அந்த விபூதியை அணியும் பொழுது உங்களுடைய முகம் அண்ணாந்து பார்க்க வேண்டும். இப்படி வச்சுட்டோ இப்படி வச்சுட்டோ அணியக்கூடாது, அண்ணாந்து பார்க்க வேண்டும். வலது கையினாலே அணிய வேண்டும். அப்பொழுது திரிசூலமுத்திரையின் பேர், நடுவில் உள்ள மூன்று விரல்களுக்கு பேர் திரிசூலமுத்திரையின் பேர். ரெண்டு விதமா அணியலாம் சொல்லியிருக்கு, இப்படியும் அணியலாம், இப்படி மடக்கிக்கிட்டு இப்படி வைத்துக் கொண்டு இப்படியும் அணியலாம் இருக்கு. ஆகவே திரிசூலமுத்திரையாக அணிய வேண்டும், அண்ணாந்து பார்த்து அணிய வேண்டும். நித்திரைக்கு முன்னும் பின்னும், தூங்க போறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்முடைய தூங்க போறோம் இனிமேல் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா உத்தூலமாக அணிந்து கொள்ள வேண்டும். அதுபோல தூங்கி எந்திரிக்கும் பொழுது உத்தூலமாக அணிய வேண்டும். சில பேர் கேட்கிறாங்க குளிக்காம இருக்கிறவன் சார் பூசலாமான்னு கேட்கிறாங்க. ஆகவே உத்தூலனமாக அணிவதற்கு குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும். ஆகவே நித்திரைக்கு முன்னும் பின்னும் அப்படி போட்டுடுங்க. எப்பயெல்லாம் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இப்படி சொல்ல போறேன், குடிச்சுக்கிடுங்க ரொம்ப முக்கியம். பரிசீல போடுறேன்ல முதல்ல குழந்தைகளுக்கு மேல எதெல்லாம் செய்யணும், நீங்க எதெல்லாம் செய்யக்கூடாது, நம்பரை கட்டாயமா எழுதணும், பேரை கட்டாயமா எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே பரிசீல குழந்தைகளுக்கு. அது போல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டூஸா சொல்றேன், அதை குடிச்சுக்கிடுங்க. அண்ணாந்து பார்த்து செய்ய வேண்டும், வலக்கையினாலே செய்ய வேண்டும், நடுவிரல் மூடினாலே பூச வேண்டும், நித்திரைக்கு முன்னும் பின்னும் பூச வேண்டும், பூசைக்கு முன்னும் பின்னும் பூச வேண்டும், போஜனத்திற்கு சாப்பிடுறதுக்கு முன்னையும் பின்னையும். இதெல்லாம் ஒத்துழனம். சாப்பிட போகும்போதும் பூசிக்கணும், சாப்பிட்ட பிறகும் பூசிக்கணும், குளிச்சு முடிச்ச உடனே பூசிக்கணும். அப்புறம் மல மோசனம் செய்து, மலஜலம் கழித்து விட்டது, மலஜல மோசனம் சொல்றது, மலஜலம் கழித்து விட்டு வந்த பிறகு பூசிக்கணும், அதை ஆசமனம் செய்து பூசிக்கொள்ள வேண்டும். அப்புறம் சொன்னாங்க பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் சிவனடியார்கள், இப்ப நான் காசிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு விபூதி தர்றேன் அப்படின்னு சொன்னா நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கணும். திருச்செந்தூர் போனேன் சார் அபிஷேக விதி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அவரை என்ன பண்ணோம்னா அவரை நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கணும். அப்புறம் பூசும் பொழுது சொன்னாங்க கோயில்ல பிம்பங்கள் தட்சிணாமூர்த்தி சன்னிதி கொடுக்குறாங்க, நடராஜர் சன்னிதி கொடுக்குறாங்கன்னா அந்த திருவுருவங்களை பார்த்து கொண்டு பூசக்கூடாது. இப்ப டோன்ஸ்ல வந்துருது. ஆகவே இன்னொரு விதமா அதே டூஸ் சொல்லலாம். எப்படி சொல்றாங்கன்னா அதாவது சுவாமியினுடைய திருவுருவச் சிலை, குருநாதர், சிவன் அடியார்கள், ஆறு நெருப்பு, ஆத்த பார்த்துக்கிட்டு பூசக்கூடாதான், நெருப்பை பார்த்துக்கிட்டு பூசக்கூடாது. நீங்க ஆத்துல குடிக்கிறீங்க, நீங்களாம் அனிமா ஒரு வசதி உங்களுக்கு, பதினஞ்சு நாளைக்கு ஆத்துல குடிக்கலாம், அப்புறம் வீட்டில் போய் டேப்ல குடிங்க. ஆத்துல குளிச்ச உடனே பூசணும். அப்ப என்ன பண்ணணும்னா ஆற்றுக்கு எதிர் திசையில் நின்று தான் பூசணும், ஆத்த பார்த்துக்கிட்டு பூசக்கூடாது. அதனால என்ன சொல்லியிருக்கிறாங்க, சுவாமி குருநாதர் சிவனடியார்கள் ஆறு நெருப்பு இவற்றிற்கு முகத்தை திருப்பிக் கொண்டு பூச வேண்டும். இது எங்க அத்தாரிட்டி இருக்கு எழுதி வச்சுக்கணும் முக்கியம். இதெல்லாம் பைலா எங்க சார் இருக்குன்னு கேட்கணும் இல்லையா, நான் சொல்றது பைலாவாகாது. எங்க இருக்குன்னா முழுநீர் பூசிய முனிவர் புராணம் அஞ்சாவது பாட்டில் சேர்க்கலாம் சொல்ற பெரிய புராணத்திலே இருக்கு விதி, முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த புராணத்தில் அஞ்சாவது பாட்டில் சொல்ற இப்படிலாம் பூசும். ஆகவே மறுபடியும் சொல்றேன், அப்ப கோயில்ல வாங்கின உடனே பூசக்கூடாது. இப்ப நம்முடைய ஆச்சாரியமூர்த்தி வந்திருக்காரு, திருவாரூரில் ஆதீனம் வந்திருக்கிறார், விபூதி கொடுக்கிறாருன்னா விபூதியை வாங்கிட்டு அவர் முன்னாடி பூசக்கூடாது. ரொம்ப பேர் தப்ப பண்ணிட்டு இருக்காங்க, விபூதியை வாங்கிட்டு ஓடிடணும், அவர் பார்க்காம தான் பூசணும். ஏன்னா இதான் நம்ம செய்யறோம், இதெல்லாம் மனாலயங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்ப ஆச்சாரியமூர்த்தி நம்ம எளிமையா இங்க வந்துடுறாங்க இல்லையா, அப்ப ஆச்சாரியரை பார்த்து கொண்டு பூசக்கூடாது. நமக்கு எளிமையானது, பெரிய கஷ்டமான காரியம் இல்ல. சிவஞான போதம் 12 சூத்திரத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. இப்ப சொல்ல போறாரு அடுத்தால மனப்பாடம் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸ் வரணும்னு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சார்னு சொல்லலாம். ஆனா இதுல கஷ்டம் ஒண்ணும் இல்லையே இல்லையா, விபூதியை வாங்க முன்னாடி பூசாதீங்க தள்ளி போய் பூசுங்கன்னு சொல்றாங்க. அதுபோல கோயில் பிம்பத்தை பார்த்து கொண்டு பூசக்கூடாது, எந்த சன்னிதியிலையும் சாமியை பார்த்துட்டு விபூதியை நம்ம அணியக்கூடாது, எதிர் திசையில் நின்று கொண்டு அணிய வேண்டும். முக்கியமான ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா. ஆகவே முழுநீதி பூசிய புராணம் ஐந்தாவது பாடல். சரி, விபூதி எடுக்கிற விபூதியை கொடுக்குறவங்களுக்கு அதுக்கு பேர் பஸ்மாலயம்னு பேரு. விபூதி மரவன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம், உங்க ஊர் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அது எப்படி சொல்லணும்னா பஸ்மாலயம், பஸ்மம் இருக்கக்கூடிய ஆலயம். விபூதி நாம இப்ப பூஜை முடிஞ்சோன்னா கொடுக்குறாங்க, விபூதி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னா இப்படி அள்ளப்படாது, அஞ்சு வரலையும் சேர்த்து. விபூதி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கூறும் அனாமிகை சேட்டை மத்திமையும் கூட்டிக்கொண்டு திருநீர் எடுத்தல் மிருகமுத்திரையாம். எல்லாமே கவியிலே பாடிட்டாங்க. அனாமிகை மோதிர விரல், சேட்டை கட்டவிரல், மத்திமை நடுவிரல், இந்த மூன்று விரலையும் கூட்டிக்கொண்டு, இதுக்கு பேர் என்ன, மிருகி முத்திரை. இப்படிதான் விபூதி எடுக்கணும். உங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகிட்ட விபூதி எடுக்க இப்படி எடுக்கும், அப்படி எடுக்கக்கூடாது இல்ல, என்னைக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்கூடாது. அது ரொம்ப அருமையான பாட்டு. என்ன அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க, கூறும் அனாமிகை, அனாமிகை இந்த மோதிர விரல், சேட்டை மத்திமையும் கூட்டிக்கொண்டு திருநீர் எடுத்தல் மிருகமுத்திரையாம். அந்த மிருகி முத்திரையினாலே, மிருகின்னா மான் அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா மான் கொம்பு மாதிரி தெரியுதா உங்களுக்கு, மான் இந்த கொம்பு, அதனால மிருகி முத்திரைன்னு பேர். மிருகி முத்திரையினாலேதான் விபூதி எடுக்கணும். எப்படி பூச வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், அது ஓரளவுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா டூஸ் சொல்லியாச்சு. இனிமே டோன்ட்ஸ், எதெல்லாம் செய்யக்கூடாது என்று கொண்டால், விலைக்கு வாங்கிய விபூதியை பூசக்கூடாது. ஆகவே விலைக்கு வாங்கின விபூதியை அணியக்கூடாது. அப்ப என்ன சார் பண்றதுன்னா, மடாலயங்கள்ல அல்லது இப்ப சங்கரன் கோயில்ல விக்ரமசிங்க படத்துல விபூதி தயார் செய்யறாங்க சில அன்பர்கள், அவரிடத்துல நீங்க கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும். விபூதி விக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா என் விட நாலு கண்டனம் வந்துடும் எனக்கு, பரவாயில்ல. அதெல்லாம் வந்து முடிஞ்சது செய்வோம். அந்த விபூதியை அணியும் பொழுது கீழே வந்து அந்த துகள்கள் சிந்தக்கூடாது. கூடிய வரைக்கும் அது எப்படி சார் சிந்தாம இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதா வராம இருக்குமா சார் துகள் அப்படின்னு கேட்கலாம். கூடிய வரை நீங்கள் அதுக்குதான் அண்ணாந்து பூசணுங்கிறது. அத என்ன சொல்லிருக்கீங்கன்னா, கீழே விழுந்தா நம்ம உடம்புலயே விழுந்துக்கணும். இப்படி அண்ணாந்து பூசணும் என்ன லாபம், இங்க இருந்து விழுந்து இங்க விழுந்து நம்ம நெஞ்சிலேயே கையிலேயே காலிலே தான் விழும், தரையில விழாது, விளங்குதா உங்களுக்கு. அதுக்குதான் அண்ணாந்து பூசணும்னு சொன்ன காரணம். ஆகவே விலைக்கு வாங்கக்கூடாது, சிந்தக்கூடாது. அடுத்தால சொன்னாங்க அங்காத்தல் செய்யக்கூடாது. அப்படின்னு என்னது, வாயை திறக்கப்படாது, பூசும் பொழுது வாயை அங்காத்தல் செய்யக்கூடாது. அப்புறம் ஒரு விரல்கிட்ட பூசக்கூடாது. இத ரொம்ப இன்னைக்கு இளைஞர்கள்லாம் கவனிக்க வேண்டியது. விபூதி எடுத்துக்கோ சொன்னா எடுப்பான் பூச, ஒரு விரல் உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்த ஒரு கண்டிஷன் போட்டாங்க, வலது கை பூசும் பொழுது இடது கை தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. என்னடா வம்பா இருக்கு, வலது கைட்ட பூசுறோம் இடது கை தொங்கப்படாது. அப்ப என்ன பண்றது, இப்படி வச்சுக்கணும், இந்த இடது கை இப்படி தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. ஆகவே இடது கை தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. இன்னொன்னு, மரவையில் இருந்தோ எந்த கண்டெய்னர் நம்ம விபூதி வச்சிருக்கிறோமோ அந்த கண்டெய்னரை கவுத்திக்கிட்டு எடுக்கப்படாது. இப்படி உங்களுக்கு எடுத்துக்கோன்னு சொன்னா அந்த பாத்திரத்தை இப்படி கவுத்தப்படாது. ஆகவே அந்த பஸ்மாலயத்தை கவிழ்த்து கொண்டு எடுக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் முத்தநாதன் என்ன பண்ணா, தீபுண்டரம் அணியதுக்கு 16 இடத்துல அணியும்னு தெரியாம, மெய்யலாம் நீருபூசி வேணிகள் முடித்து கட்டினார் சேக்கலார். அவன் அன்னைக்குதான் விபூதி அணிஞ்சிருக்கான், 16 இடத்துல அணியணும்னு அவனுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணா, கண்ணா பின்னாலும் பூசிக்கிட்டான். மெய்யலாம் நீருபூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் வடைகரந்த புத்தக கவலி ஏந்தி மைபோதி இலக்கே என்ன மனத்தினுட் கருப்பு வைத்து பொய்தவகை இடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். பின்னர் பெரிய புராணத்தில் நயமெல்லாம் இருக்கு. பெரிய சிறப்பு என்னன்னா, சைவத்துல விபூதியை ஆண்களும் பெண்களும் ஒரே விதிதான். ஆனா வைணவத்தில் என்னன்னா, பெண்களுக்கு நாமம் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் நாமம் இல்லையா. பெண்கள் திருமண் மட்டும் இட்டுக்கலாம், நாம போல பெண்கள் வழக்கம் இல்லையா வைணவர்கள். நமக்கு ஒரு பெரிய சிறப்பு சைவர்களுக்கு, நம்ம ஈக்குவல் ரைட் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். அது போன்று நம்முடைய இந்த உத்தூழனம்ங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது எங்க வருது இந்த வார்த்தை, திருமுறை எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீத்தல் விண்ணப்பம் 22வது பாட்டு திருவாசகத்தில் அந்த வார்த்தை வருது. நீத்தல் விண்ணப்பம் 22, அதுல சொல்வார் மாணிக்கவாசர், உண்மையனே திருநீற்றை உத்தூழித்து ஓடி மெளிரும் வெண்மையனே. அந்த வார்த்தை எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆகவே திருவாசகத்தில் அந்த நீத்தல் விண்ணப்பத்தில் 22வது பாட்டில் சொல்றார், திருநீற்றை உத்தூழித்து ஒளிமெளிரும் வெண்மையனே வீட்டு விடுதி கண்டாய் சொல்ற. மூர்த்தி நாயனார் புராணம் ரொம்ப அருமையான புராணம் இல்லையா. இந்த சைவ மரபின்படி வாழ்ந்து காட்டிய நாயன்மார்கள், அதாவது ஒரு வேடிக்கை என்னன்னா நாயன்மார்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். ஆனா எல்லா நாயன்மாரையும் ஆச்சாரிய மூர்த்தி நம்ம வைக்கல, இந்த 4 பேர் மட்டும்தான் ஆச்சாரியன்னு வச்சிருக்கிறோம். சைவ சமய குறவர்கள் ஆச்சாரியன் என்ற தமிழ் வட சொல்லுக்கு சரியான தமிழ் குறவன் இல்லையா, சமய குறவர்கள் சந்தான குறவர்கள் நல்ல பேர் வச்சிருக்கோம். அதுல மூர்த்தி நாயனாருடைய சிறப்பு ரொம்ப அருமையா சொல்றார். இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கலங்க, மூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். அவர் ராஜா வந்து கிங் எலக்ட், பட்டத்தியான போய் அவர் மரபுல வந்தவர் இல்லை. மூர்த்தி நாயனார் வந்து ராஜா பை பர்த் கிடையாது, பட்டத்தியான குணம் தூக்கி கொண்டாந்து வச்சிருச்சு. ஆகவே அன்னைக்கு அடுத்த நாள் பட்டமளிப்பு பட்டம் முடிசூட்டும் விழா. அப்போ ரொம்ப தடவுலதான் வேலைகள்லாம் நடந்தது. மூர்த்தி நாயனார் கூப்பிட்டு கேட்டார், என்ன செய்ய போறீங்கன்னாரு. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்னு நாங்க சொன்னோம், விலை உயர்ந்த சென்ட் எல்லாம் உங்களுக்கு போடுவோம், எங்களுடைய அரண்மனையில பொக்கிஷத்தில் இருக்கக்கூடிய பெரிய வைர வைடூரிய மாலைகள் எல்லாம் உங்களுக்கு போடுவோம், விலை உயர்ந்த வாசனை பொருள்னாலே உங்களை அபிஷேகம் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பட்டாபிஷேகத்தையே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இப்படியெல்லாம் நீங்க பண்ணுனா இந்த மீனாட்சிக்கு இருக்கிற மாதிரி 6 லட்சம் ரூபாயில ஒரு வைர கிரீடம், எங்க பாண்டிய நாட்டில் பொக்கிஷத்தில் பெரிய பெரிய வைர கிரீடம் வைடூரிய கிரீடம்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு வச்சு எடுப்போம்னா. அப்ப சொன்னாரு, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு இந்த ராஜா பதவி வேண்டாம், நாம இருந்தா என்ன பண்ணுவோம், எடு என்னெல்லாம் இருக்கு நீ எல்லாம் போட்டு அழகுவார் அன்னைக்கு அப்படின்றோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, வையகம் உரை செய்குவனாகில் நான் உங்க நாட்டு ஆளணும்னு விரும்புறீங்களா அப்படின்னாரு, வயங்கு நீரே செய்யும் அபிடேகமுமாக திருநீற்றினாலதான் எனக்கு அபிஷேகம் பண்ணார், செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக ருத்ராஷ மாலி இருக்கிறதே அதை வச்சுதான் என்னை அழகுபடுத்தணும், வேற எதுவும் எடுத்துடாத, வைரம் வைடூரியம் நம்ம ட்ரெஷரில இருந்து எதையுமே தொற்றாத. எங்க எழுதினாலும் வசனத்துக்களை என்ன போடுறான், அத்தாரிட்டி காட்டுறான் எங்க இருக்கு, அத்தாரிட்டி காட்டாம எங்க எழுதி போடுறானா. இத சொல்லிக் கொடுத்தது நம்ம, சொல்லி கொடுத்து நீங்க விட்டுட்டீங்க. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் சமவேல் சொன்னாலும் சொல்லப்படாது, எங்க இருக்கு அந்த அத்தாரிட்டியோட தெரிஞ்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்படி தெரியாததுனாலதான் இன்னைக்கு எது உண்மையான ஆன்மீக இயக்கம்னே தெரியாம போச்சு. நான் சொல்றதே வேதம், நான் சொல்றதே அத்தாரிட்டிங்கிறான். ஐயன் அடையாளமுமாக அணிந்து தாங்கும் மெய் புன் சடை மாமுடி ஆவது என்றார், ஜடாமுடியே எனக்கு கிரீடம், விபூதியே எனக்கு அபிஷேகம், உத்ராசமாலையே எனக்கு ஆவரணம். இப்படி நீங்க சம்மதிச்சா நான் இந்த பாண்டிய நாட்டு மன்ன பதவியை ஏத்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார் இல்லையா. வையன் வையம் உரை செய்கவன் ஆகில், அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னார் தெரியுமா, அதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனாருக்கு பெரிய சிறப்பு. அடுத்தால் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு, சரி ராஜா நீங்க இனிமே நீங்க கிங் எலக்ட், நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நிறைவேற்றணும், பை ஒரு ஆர்டர் உங்க அருள் ஆணையின் வண்ணம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா. அப்புறம் பார்த்தாரு இன்னொரு கண்டிஷன் போட்டார், நீ இப்ப என்ன ராஜாவா உட்கார வைக்க போற, அதுக்கப்புறம் நீ என்ன கேட்கப்படாது தெரியுமா, இன்னொரு ராணி இருந்தா நல்லா இருக்குமே, ஆகவே ராஜா கிடைச்சாச்சு ராணி வேணும்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதன்னார் இல்லையா. ஏன்னு கேட்டா நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னவா எனக்கு ஒரு குழந்தை வரும், அப்புறம் ராஜா மகனும் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான், நான் மரபு ஒளியில வந்த ராஜா இல்ல, ஆகையினால நான் வந்து பாண்டிய அரசன் பரம்பரையில வரல இல்லையா, பட்டத்து யானத்துக்கு கூடாந்து வச்சிருக்கு. அப்ப மறுபடியும் என்னுடைய மகனே அரசன் ஆட வேண்டும் என்று நான் விரும்பக்கூடாது இல்லையா, அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கல்யாணமே பண்ணிக்கலாம் எனக்கு மகனே வரமாட்டான், ஆகையினால என்ன விட்டு, ஆகையினால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். 63 நாயன்மார்கள் துறவையே மேற்கொண்டவர்கள் 2 பேர் தான், ஒருவர் அப்பர் சுவாமிகள் இன்னொரு மூர்த்தி நாயனார்.
ஆகவே இதெல்லாம் திருநீரினுடைய பெருமைகளை அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறேன். அப்புறம் இங்க போர்டில் ஒன்று எழுதி போட்டிருக்கேன், இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் பூசுகின்ற நீரு, தேவர்கள் பூசுகின்ற நீரு, சிவபெருமான் பூசுகின்ற நீர், இந்த மூணு வேற வேற. நாம் திருநீற்றை அணிந்து கொண்டால் அந்த திருநீற்றுக்கு என்ன பெயர் சொல்றாரு? கற்பம், அனுகற்பம், உபகற்பம், அகற்பம். இதெல்லாம் விளக்கிற மணி நேரம் சுருக்கமா சொல்றேன். அந்த முதல் மூன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, விபூதியை பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி தகித்த விபூதி. அந்த விபூதியை தயார் பண்ணும்பொழுது எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஆகமங்கள்ல. அப்போ பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லிதான் தகிக்க வேண்டும். ஆகவே பசுவினுடைய கோமயத்தை எப்படி எடுக்கணுங்கிறதுல இருந்து, கோமயத்தை கூட என்னைக்கு எடுக்கணும் கணக்கு இருக்குது, அந்த பசுவினுடைய கோமயம் என்றைக்கு எடுக்க வேண்டுமோ அதிலிருந்து எப்படி தயார் பண்ண வேண்டும் என்று அந்த ஆகமத்திலே சொன்ன முறையிலே தயார் பண்ண விபூதியாக இருந்தால் அதற்கு மூணு பேர் இருக்கு, கற்பம், அனுகற்பம், உபகற்பம். அந்த பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி தகிக்காமல் இருக்கக்கூடிய விபூதிக்கு அகற்பம்னு பேர். ஆகவே அந்த முதல் மூன்று விபூதி தான் ரொம்ப சிறந்தது, நாங்க அதனாலதான் விலைக்கு வாங்காதேன்னு சொன்னாங்க. கடைக்காரன் அப்படி தயார் பண்ணுவானா? தயார் பண்ண மாட்டான். ஆகவே அதுக்கு என்ன சொன்னாங்க, அந்த மூன்றுக்கும் சைவ விபூதியின் பேர், கற்பம், அனுகற்பம், உபகற்பம். அகற்பம் என்பது அசைவ விபூதி, அதுக்கு கொஞ்சம் பலன் கம்மி. ஏன்னா தயார் பண்ணும்பொழுதே பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லி அது ஒரு பெரிய ப்ராசஸ், விபூதி எப்படி தயாரிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ப்ராசஸ் சொல்லியிருக்கு. அந்த பசுவினுடைய சாணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாணத்தை கூட ஒரு சின்ன ஒண்ணு மட்டும் எல்லாம் சொல்ல நேரம் ஆயிடும். அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தசி, அந்த நாலு நாள் மட்டும் சாணத்தை மட்டும்தான் எடுக்கணும். பசு போடுறதெல்லாம் எடுத்துட்டு இருக்க கூடாது. அப்படியே அந்த கோமயம் எடுக்கக்கூடிய நாள்கள் கூட குறித்திருக்கிறார்கள். ஆகவே அப்படி எடுத்து எப்படி எடுக்கணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அந்த முறையிலேயே தயார் பண்ண விபூதி இருக்கு பாருங்க. அதுல ஒரு மூன்று வகை இருக்கு, அது சைவ விபூதியின் பேர். அதான் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேனர். முழுநீர்னா அப்ப அறநீர் கால்நீர்னு ஒண்ணு இருக்கா சார்? முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். முழுநீர் என்றால் முழு பலனையும் தரக்கூடிய நீர், அதான் முழு பலன். சைஸ் இல்லையா, இப்படி பாதி பூசிக்கிறது, கால் பூசிக்கிறது. முழுநீர் என்றால் முழு பயனையும் தரக்கூடிய. முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் தான் சொன்னார். அரைநீர் பூசிய அடியருக்கு அடியவன் இல்லைன்ட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த சத்யோஜாதம் முதலிய மந்திரங்கள் சொல்லி தயார் செய்த விபூதி தான் முழுநீர். அதெல்லாம் பார்க்கணும் சீக்கிய விளக்கம், பெரிய புராணத்துக்கு ரொம்ப அருமையான விளக்கம். ஆகவே இந்த அப்ப என்ன சொன்னாங்க, நமக்கு இந்த நான்கு. அதுக்கப்புறம் தேவர்கள் பூசுகிற விபூதி இருக்கு இல்லையா, அவங்க பசுமாட்டு விபூதியை தான் அணிவாங்களான்னா இல்லைன்னு சொல்லுது சாஸ்திரம். அவங்களுக்கு விபூதி எதுன்னு கேட்டா ரெண்டு, ஒன்று புராதனி. புராதனி என்று சொன்னால் பிரம்மாவினுடைய ஹோமகுண்டத்திலிருந்து ஒரு விபூதி எடுப்பாங்களாம். தேவர்கள் மேலது நீரு சொல்றாரு இல்லையா, அந்த விபூதி. அது எதுன்னு கேட்டா புராதனி என்பது பிரம்மனுடைய ஹோமகுண்டத்திலிருந்து வர்றது. அப்புறம் வேத யாகங்கள் செய்யறாங்க இல்லையா, அந்த வேத யாகங்கள்ல அந்த யாகத்தில் வந்த விபூதியை தேவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். அவர்களெல்லாம் தேவர்கள் பூசுகின்ற விபூதி அது. அடுத்த நமக்கெல்லாம் முதற்குறவனாக இருக்கக்கூடிய சகல வர்க்க தாமாக்களுக்கு 24 தத்துவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன், அவர்தான் காலமாட்டில் வருவார், அவர்தான் கைலாய மலையில் இருக்கிறார், அவர்தான் 24 தத்துவத்தில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாருக்கும் அருள் செய்கிறவர். சிவஞான போதத்தை நந்திக்கு உபதேசம் பண்ணவர் அவர்தான். அவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். அவர் இருக்கக்கூடியதான் திரு கைலாயம். அந்த திரு கைலாயம் என்பது சைவ சித்தாந்தத்தில் எத்தனாவது தத்துவம்? அராக தத்துவம், 26 தத்துவம். அது திரு கைலாயம்னா என்னன்னு இன்னொரு நாளைக்கு தனியா திரு கைலாய பரம்பரையை சொல்லும் போது சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அது தனியா ஒரு நேரம் கிடைச்சா திரு கைலாய பரம்பரை அப்படிங்கிற சொல்றேன். அவருக்கு வந்து என்னன்னு கேட்டா, அவர் எதை அணிவார்? அவர் சங்காரம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் சகல உலகங்களையும் சம்பாரம் பண்ணிடுறாரு. அப்போ இதுக்கு இந்த பசுக்குள்ள அதிதெய்வத்தையே சங்காரம் பண்ணிடுவார் இல்லையா. இந்த பசுமாட்டுக்கு அதிதெய்வம் எது? காமதேனும். எல்லா உயிர்களுக்கும் அதிதெய்வம்னு இருக்குது இல்லையா சைவத்தில், பெரிய கான்செப்ட். எல்லா மரங்கள், எல்லா தாவரங்கள், எல்லா பிராணிகள் எல்லாவற்றுக்கும் அதிதெய்வம் உண்டு. பசுவுக்கு அதிதெய்வம் காமதேனும். அந்த காமதேனுவே சங்காரம் பண்ணிடுறார் இல்லையா, பசுவுக்கு ஐதேவத்தையும் சங்காரம் பண்ணிடுறார். பெரிய இவருக்கு எப்படி விபூதி கிடைக்கும் பசுமாட்டுடைய மலம்? ஆகவே அவருக்கு ரெண்டு விபூதி தான், ஒன்று அனாதி விபூதி. அப்படின்னா என்னன்னு கேட்டா, அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்ற பதவிக்கு வரும் பொழுதே அவருடைய உடம்பிலேயே ஒரு விபூதி பூக்குமா, அது அனாதி விபூதி. ஆதி விபூதினா என்னன்னு கேட்டா, சகல உலகங்களையும் சம்ஹாரம் பண்ணி அதுல உள்ள திருநீரை எடுத்து பூசிக்கிடுவார். அதான் காடுடைய சுழலை பொடி பூசினர். அவருக்கு 3 வயசு குழந்தை தெரிஞ்சு பாத்தீங்களா, இவர் பூசி இருக்கிற விபூதி கடையில வாங்கின விபூதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சம்பந்தருக்கு. பார்த்த உடனே எம்பெருமான் பூசி இருக்கிற விபூதி பசுமாட்டில இருந்து எடுத்த விபூதி இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு முதலே 3 வயசுல. காடுடைய சுழலை பொடி பூசி, ஆகவே சகல உலகங்களையும் சம்ஹாரம் பண்ணி அந்த விபூதியை தான் அணிந்து கொள்கிறார். இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல ருத்ராசத்துக்கு வருவோம். இந்த ருத்ராசம் என்பது உருத்திர அக்ஷம், அதாவது ஸ்ரீகண்ட ருத்ரருடைய கண் அப்படின்னு அர்த்தம். இந்த ருத்ராசத்துக்கு என்ன நேர் பொருள் என்ன? இந்த ருத்ராசம் என்பது சிவபெருமானுடைய கண்களிலே இருந்து வந்த கண்ணீரே ருத்ராசமரமாக ஆனது என்பது வரலாறு. அத இன்னொரு விதமா சொல்ல போனா, எல்லா மரங்கள் தாவரத்துக்கெல்லாம் அதிதெய்வம்னு ஒண்ணு உண்டு, இந்த ருத்ராசத்துக்கு மட்டும் அதிதெய்வம் அவரே தான் அதிதெய்வம். மலர்களிலே தாமரைக்கு அவர் அதிதெய்வம், மற்ற மலர்களுக்கெல்லாம் அதிதெய்வம் தனியா ஒண்ணு இருக்குது, ஆனா தாமரைக்கு அவரே அதிதெய்வம். அதான் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரைன்னு சொன்னார் அப்பர் சுவாமி. ஆகவே அவருடைய கண்களிலே இருந்து வந்த நீர் தான் ருத்ராட்ச மரமாக வந்தது என்பது ஒரு நம்முடைய வரலாறு, நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு சொல்கிறது. இந்த ருத்ராட்சத்தை யார் அணிய வேண்டும் அப்படின்னு கேட்டா, சில பேர் என்ன கேட்பாங்க, சார் தீட்சை வாங்காம ருத்ராட்சம் போட்டுக்கலாமா சார் அப்படிமாங்க நிறைய. அதான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பல மாணவர்கள் என்கிட்ட கேட்கிற கேள்விதான், அந்த கேள்வி வச்சுதான் சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு, உங்களுக்கும் சந்தேகம் இருக்கலாம். ஆகவே உத்ராசம் அணிவதற்கு என்ன தகுதின்னு கேட்டா, திருநீட்டில் என்ன சொன்னாங்க, உத்துலகமாக யார் வேணாலும் அணியலாம், திரிமுண்டரம் தீட்சை பெற்றாதான் அணியணும்னாங்க. ஆனா ருத்ராசத்தில் என்ன சொன்னாங்கன்னா, தீட்சை பெறாமலே அணியலாம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ருத்ராசத்தை தரிக்க ஆரம்பித்து விட்டால் மது மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். நீங்க தீட்சை வாங்கிக்கலாம் பரவாயில்லை, மது மாமிசத்தை தவிர்க்காமல் ருத்ராசத்தை அணியக்கூடாது. இந்த ருத்ராசம் என்னென்ன வகையில் நமக்கு பயன்படுகிறது சைவத்தில்? 3, ருத்ராக்கம் பயன்படும் வகை 3. 1 அணிதல், 2 ஜெபித்தல், 3 பூசித்தல். அணிதல், ஜெபித்தல், பூசித்தல் என்று 3 வகையிலே ருத்ராசம் நமக்கு பயன்படுகிறது. இந்த அணிதல் என்பதற்கு தான் தாரணம் என்று பெயர், அணிந்து கொள்வது அல்லது தாரணம் செய்து கொள்வது. இந்த ருத்ராசத்தை எப்பையெல்லாம் தாரணம் செய்ய வேண்டும், எப்பையெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏக ருத்ராசம், ஒரு ருத்ராசம் மட்டும் போட்டு சிகப்பு கயிறுல கட்டி, அதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன், ஏக ருத்ராசம் கயிறு சிகப்பு கயிறுல கட்டணும், கழுத்தை ஒட்டி போட்டுக்கணும், அது மட்டும் எப்பொழுதும் அணிந்து கொள்ளலாம், அதை கலட்டி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இல்லற இன்பத்தில் ஈடுபடும் போது கூட கலட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவாக சொல்லிடுவோம், இதுக்கு சந்தேகம். ஆனால் மற்ற உத்தராசம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னுக்கு அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள், தலையிலே அணிந்து கொள்வதாக இருந்தால் 22 தான் இருக்கணும், தலையிலே அணிந்து கொள்வதானால் 22. அப்படி அணிந்து கொண்டால் அதற்கு பெயர் இண்டையின் பெயர், இண்டை. கழுத்திலே அணிந்து கொள்வதாக இருந்தால் 32, அதுக்கு பேர் ஆரம்னு பேர், ஆரம். தோளில் அணிந்து கொள்வதாக இருந்தால், இது தோல் இது கை, அதான் நம்முடைய எப்படின்னா தமிழ் இலக்கியத்தை அப்படின்னு கேட்டா, தோல்னா இதுதான் தோல், இதுக்கு பேர் தோல் இல்லை, இந்த அப்பர் ஆமருக்கு பாருங்க அதான் தோல், அதான் வேயிறு தோழி பங்கன்னர். இது முன்கை, அவன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவான், இது ஃபோர் ஆம் அப்படிமா, இது அப்பர் ஆம் அப்படிமா இங்கிலீஷ்ல. ஆனா நமக்கு அப்படி இல்ல, இதுவரைக்கும் தோல், இந்த தோளில் அணிவதாக இருந்தால் 16. அப்படி அணிந்து கொண்டால் அதுக்கு பேர் வடம்னு பேர். கைகளில் அணிந்து கொண்டால் முன்கை, 12 தான் அணிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பெயர் கடகம். ஒன்னுக்கு பேரு மாத்திருக்கிறாங்க. மார்புல அணிந்து கொள்வதாக இருந்தால் 108:54. இதெல்லாம் மேருவை சேர்க்காம நான் சொல்றதெல்லாம் எக்ஸ்க்ளூடிங் மேரு, நீங்க எல்லாம் பிளஸ் ஒன்னு வச்சுக்கணும். அதாவது ஆகவே மார்பு அணியும் பொழுது 108 அல்லது 54. அந்த மார்பு அணியும் பொழுது மட்டும்தான் அதுக்கு உத்ராஷ மாலைன்னு பேர். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அணியறதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தலையில் அணிந்தால் இண்டை, கழுத்தில் அணிந்தால் ஆரம், தோளில் அணிந்தால் வடம், கையில் அணிந்தால் கடகம், மார்பு அணிந்து கொண்டால் மாலை. அது 108 அல்லது 54 என்று ரெண்டு வகையாக அணியலாம். அதுக்கப்புறம் கழுத்துக்கு நெருக்கி இருக்கணும். அதாவது இது கண்டம், இது கொஞ்சம் 32 மணி போட்டாச்சுன்னா கொஞ்சம் இதை ரொம்ப தொங்கக்கூடாது. எப்படி அணிந்தாலும் தொப்புளுக்கு கீழே தொங்கக்கூடாது. சில பேர் மாலை பெருசா போட்டுருக்காங்க, இது வரைக்கும் நீட்டி போடுவேன், அப்படி போடக்கூடாது. மாலை ருத்ராஷ மாலை உங்களுடைய தொப்புள் அளவுக்கு மேல்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அதுக்கு கீழே வரக்கூடாது. காதுகள் அணிந்து கொண்டால் காதலையும் ருத்ராட்சம் போட்டுக்கலாம். 1 மணி அல்லது 6 மணி வைக்க வேண்டும். அதுக்கு பேர் ஆறு கட்டின்னு பேர். ரொம்ப அருமையா இருக்கும். பெண்கள் வந்து அப்படி வளையம் போட்டு வளையத்துல சின்ன உத்ராசம் ஆறு உத்ராசம் போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. இங்க போட்ட ரிங் எல்லாம் இருக்கலாம், அதனால ரொம்ப அருமையா இருக்கும் இல்லையா. அப்புறம் சொன்னாங்க இதெல்லாம் உத்ராசம் அணிய வேண்டிய முறை, நீங்கள் கை கொள்ள வேண்டிய டூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் டோன்ஸ், என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பதான் உத்ராசம் அணியக்கூடாது, சயனம் தூங்கும் பொழுது அணியக்கூடாது, மழை ஜலம் போகும் பொழுது, தீட்டு காலங்கள், புணர்ச்சி, இதுல ப்ரொஹிபிட்டட். உத்ராசம் அணியக்கூடாது. ஏன் நான் சொன்ன ஏக உத்ராசம் எப்பயும் எக்ஸம்ஷன், அதுக்கு மட்டும். மற்றதெல்லாம் மாலை இன்றையெல்லாம் அணியிறீங்க இல்லையா, சயனம், மழை ஜலம், தீட்டு, புணர்ச்சி, இந்த காலம். ஆகவே இது வந்து தாரணத்தை பற்றிய செய்திகள், ருத்ராட்சத்தை எப்படி அணிய வேண்டும் இல்லையா. ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். ருத்ராட்சத்தை ஜெபித்தல், ஜெபித்தல்ங்கிற பகுதி, அதான் அடிக்கடி சொல்வேன். நீ கூட குஞ்சிதபாதம் நானும் பேசிருக்க போல அப்படி சிந்திச்சோம். ஜபம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பரமண்டலிக்கு பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, இதுதான் ஜபம் நினைச்சிட்டு இருக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம். ஜபம்னா இதுதான் ஜபம், ஏன்னா நம்ம அந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்ததுனால வந்த வம்பு. ஆனா ஜபம் என்றால் என்ன பொருள் என்று தெரியுமா, மந்திரங்களை மட்டும்தான் ஜபிக்கணும். ஜபம்னு சொன்னா த மெத்தட் ஆஃப் சாண்டிங் த மந்த்ராஸ், அதுக்குதான் ஜபம்னு பேரு. மந்திரங்களை ஜபிக்கின்ற வகை மொத்தம் 4 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேரை மட்டும் எழுதிக்கிடுங்க, விளக்கிறதுக்கு நேரம் இல்ல. உரை, மந்தம், மானதம், சுத்தமானதம். உரை, மந்தம், மானதம், சுத்தமானதம். பிறர் காதுக்கு கேட்கிற மாதிரி ஜபிச்சா அது உரை, நம்முடைய காதுக்கு கேட்பதாக ஜபித்தால் அது மந்தம், நம்முடைய உதடுகளும் அசையாமல் ஜபித்தால் அது மானதம், மனம் சம்பந்தப்படாமலே கணித்தால் அது சுத்தமானதம். நம்மளால செய்ய முடியாதது, சுத்தமானதமாக கணித்தல். சாமி சொல்றார் சுத்தமானதமாக கணித்தல். இது ஒண்ணுக்கு ஒண்ணு பலன் அதிகம் சொல்லியிருக்கு. அப்படி ஜபிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு ஜபமாலைன்னு ஒன்னு தனியா வச்சுக்கணும். ஏற்கனவே அணுகின்ற உத்ராட்சத்துக்கு தான் நிறைய சொன்னேன் நான், ஜபமாலை இருக்கு பாத்தீங்களா, அது கூடிய வரைக்கும் 108 மணி அல்லது 54 மணி தான் இருக்கணும். இந்த 16, 12, 6 எல்லாம் சொன்னா ஜபமாலைக்கு அது ஆகாது. ஜபமாலை எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா 108 அல்லது 54, அது கூட மேலு மணின்னு ஒரு பெரிய மணி சேர்த்து போட்டுக்கணும். இந்த ருத்ராட்சத்தை அதாவது என்னன்னு கேட்டா ஜபம்னா என்ன, 5 எழுத்து மந்திரத்தை நாமெல்லாம் ஜெபிக்கணும், சைவர்களுடைய கடமை இல்லையா. 5 எழுத்து மந்திரம் மிக மேலான மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தல் என்றால் என்னன்னு கேட்டா அனுஷ்டானத்துல நாம் அந்த ஒரு பகுதியாக மற்ற கிரியைகள்லாம் செய்துவிட்டு ஜபம், அதாவது மினிமம் ஜபம் கட்டாயமா வேணும். அனுஷ்டானத்துல நேரம் இருந்தா சில நேரம் இல்லைன்னா சிலவற்றை சுருக்கிக் கொள்ளலாம்னு இருக்குது, நமக்கு விதி கொடுத்துருக்காங்க. ஜனகணமன ஷார்ட் வெர்ஷனும் போடலாம், லாங் வெர்ஷனும் போடலாம் இல்லையா, அனுமதி இருக்கு கவர்மெண்ட்ல. அதே போல நமக்கு ஷார்ட் வெர்ஷன், லாங் வெர்ஷன், எல்லாம் நம்ம சௌரியத்துக்கு பண்ணிருக்கிறாங்க, எல்லாம் விதி தானே, அங்க விதி அங்க அதுல இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்ல அது ரெண்டுக்கும் பெர்மிஷன் இருக்கு. அதே போல சிவபெருமான் ரெண்டுக்கும் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். ஆனா ஜபங்கிற ஒண்ணு மட்டும் கட்டாயமா செய்யணும் அனுஷ்டானத்துல. அந்த ஜபிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய அதாவது டோன்ஸ் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்றேன், அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் ஜபிக்கின்ற ருத்ராட்ச மாலை பிறருடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. பரர் பார்வை பட்டால் பலியா ஜபங்கள், பரர் பாராவண்ணம் பலி, அதுக்கு ஒரு குரல் இருக்கு. ஆகவே ருத்ராட்ச மாலை அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது. ரெண்டாவது, அதை ஜபிக்கும் போது ஒரு மணி இன்னொரு மணி உரசக்கூடாது. அப்புறம் இந்த நடுவிரல் மூன்று மேல அந்த உத்ராட்ச ஜபமாலை பேர் ஜபமாலை ஜபமாலை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நடுவிரல் மூன்றின் மேலே வைத்துக் கொண்டு இந்த கட்ட விரல்னாலதான் தள்ளணும், சுட்டு விரல் மேல அப்படி போட்டுவிடக்கூடாது, மூன்று விரலையும் சேர்த்து போட்டுக்கணும். அப்புறம் வந்து ஜபிக்கும் பொழுது ரெண்டு விதமா சொல்லியிருக்குது, ஒன்று வந்து போக காமி, இன்னொன்று முத்தி காமி. அதாவது ரகசியம், உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்க சிவபெருமான். அதாவது நான் மறுபடியும் இப்ப எல்லாம் நான் நினைச்சபடி சிவபெருமான் தான் உயர்ந்த கடவுள் எனக்கு தெரியுது, சைவ கிரியைகள் எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனா இப்ப எனக்கு வந்து டைம் இல்ல, இந்த குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை, இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்ல அப்படி சொல்ல நீங்க சிவபெருமான் அனுமதி கொடுத்துருக்காரு. ஆகையினால நான் இதெல்லாம் நீர் எப்படி சொல்லியிருக்கிறோம் அதே போல நான் செய்யறதுக்கு இன்னொரு நல்ல பிறவி எனக்கு கூடும், இந்த பிறவி இம்பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். கேட்டீங்கன்னா அது யாருக்கும் சொல்லக்கூடாது, உங்க மனைவி கூட நீங்க சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா போக காமி அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர், போக காமி மறுபடியும் பிறக்கணும் நினைக்கிறீங்க இல்லையா, எதுக்காக பிறக்கணும்னு நினைக்கிறீங்க, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக இல்ல, மறுபடியும் சிவபெருமான் விதித்த செயல்களை எல்லாம் நான் நல்லாக செய்வதற்கு எப்படி இந்த சிலந்தி நினைச்ச மாதிரி மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் பெரிய ராஜாவாக பிறந்து நிறைய சிவங்கோயில் எல்லாம் கட்டணும்னு கேட்டதுல சிலந்தி நினைச்சதுல அதுபோல. அப்படின்னா நீங்க போக காமிகள். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ருத்ராட்ச மாலையை கீழ் நோக்கி ஜபிக்க வேண்டும், இச்சாய்ஸ் உங்களுக்கு. அப்படி இல்ல அடுத்த பிறவியே எனக்கு வேண்டாம் இல்லையா, நேர நான் செத்தா நேரம் முத்திக்கு தான் வரணும் அப்படின்னா முத்தி காமிகள் நீங்க மேல் நோக்கி ஜபிக்கணும். நீங்க ரகசியமா வச்சுக்கலாம், அது சொல்ல வேண்டியதுல நீங்க இங்க கொஸ்டின் பேப்பர்ல டிக் பண்ண வேண்டாம், இதுவா அதுவான். ஆகவே போக காமிகள் முத்தி காமிகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜப மாலைக்கு மட்டும் என்ன சொன்னாங்கன்னா 2, 3, 12, 13 என்ற மணிகளை உபயோகிக்க கூடாது. இந்த முகம் இருக்கு பாத்தீங்களா, முகம் அது 2 முகம், 3 முகம், 12 முகம், 13 முகம் அதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம். அந்த மணிகளை ஜபமாலைக்கு பயன்படுத்தக்கூடாது. 108 தடவை சொல்லணும் ஜபம் இல்லையா, அது ஏன் 108 வச்சாங்க, நாம கூட சொல்லுவோம் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, 108 தடவை சொல்லியாச்சு அப்படின்னு உலக வழக்கில் கூட இந்த பழக்கம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, நான் ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று மூச்சு விடுறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறீங்க, 21,600 தடவை மூச்சு விடுறீங்களா நீங்க, நாளைக்கு எண்ணி பார்த்து வந்து சொல்லு கேக்கிட்டேன். ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பிரீதிங் பண்றீங்கன்னா 21,600 சுவாசம் விடுறீங்களா, அதுல பகல்ல இந்த 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் ராத்திரி இல்லையா, டே அண்ட் நைட், அதுல இந்த பகல்ல வந்து 10,800 முறை சுவாசிக்கிறீங்க, ராத்திரியில 10,800 முறை. அப்போ அந்த 10,800 டிவைடட் பை 100, 100 நாள் வகுத்தா 108. அப்ப என்னன்னு கேட்டா, அது எதுக்காக வச்சாங்கன்னா, நீங்க 100 மூச்சுக்காற்று சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்தா 1 மூச்சுக்காற்று உன்னை நினைப்பதற்காக நான் செலவழிக்கிறேங்கிறீங்களா, என்ன பெரும் கருணை பாருங்க. இவன் சீட்டு பங்கீடு போட்டா 50-50 அரசியல்வாதிகளை கூட்டு வச்சாச்சா, உனக்கு எத்தனை சீட்டு எனக்கு எத்தனை சீட்டுங்களா, அது 50-50 கொடுப்பியா, 60-40 கொடுப்பியாங்கிறான். ஆனா நம்ம சிவபெருமான் பாருங்க, 100க்கு 1 கொடுங்கிறார் போதுங்கிறார் இல்லையா, 100 மூச்சுக்காற்று அவர் நினைச்சா எப்பனாலும் ஆஃப் பண்ணிடலாம், அவர் கையில தான் இருக்கு சுவிட்ச், அவர் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்லை, எல்லாம் அவர் கையில தான் இருக்கு சுவிட்ச், 1 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். அப்படி அவர்கிட்ட பவர் இருந்த போதுல என்ன சொல்றாருன்னா, 99 காத்த நீ வச்சுக்கோ, உன்ன மட்டும் என் பேரை என்னுடைய மந்திரத்தை ஜபிப்பதா வச்சுக்கொள்ளுங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கருணை பாருங்க இல்லையா. அதனால சொல்லாங்க, நான் விடுகின்ற 10,800 மூச்சுக்கு 1 மூச்சுக்காற்று அப்படின்னா 108 மூச்சு காற்று இல்லையா. ஆகவே 108 முறை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த 108 முறை நாம் உபதேசிக்கக்கூடிய நமக்கு குருநாதர் உபதேசித்த மந்திரத்தை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜபம் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மந்திரங்களை ஜெபித்தல் ஒன்னு தனியா பேர் சொன்னாங்க, திருமுறைகளை ஓதுதல், சாத்திரங்களை கற்றல், மந்திரங்களை ஜெபித்தல், திருவுருவங்களை தியானித்தல், ஒன்னனுக்கு வார்த்தை தனியா வச்சிருக்காங்க. சாத்திரத்தை ஓதுங்கன்னு சொல்லல, சாத்திரத்தை படிங்கள், கல் சாத்திரத்தை கற்க வேண்டும், திருமுறைகளை ஓத வேண்டும், மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும், திருவுருவங்களை தியானிக்க வேண்டும், ஒன்னொன்னுக்கு தனியா சொல் மாறுது பாத்தீங்களா. அதான் திருவாசகம் முற்றோதல் ஓதல், அது ஓதுவதற்குரியது. ஆகவே திருமுறைகள் எல்லாம் ஓத வேண்டும், ஆனால் சாத்திரங்களை கற்காமல் பொருள் சொல்லக்கூடாது. இதுதான் பெரியவங்க நம்ம கொடுத்த ஆணை, திருமுறைகளை ஓதுங்கள், ஆனால் சாத்திரத்தில் தெளிவில்லாமல் திருமுறைக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லாதீங்க. பெரியவங்க வச்ச வரம்பு. அதுக்கப்புறம் சொன்னார்கள் இன்னொன்னு, மூன்றாவது, இந்த ருத்ராட்சம் பூசித்தல், அதாவது ருத்ராட்சத்தையே சிவலிங்கமாக பூசிக்கலாம், அதுக்கு பேரு சனிகலிங்க பூஜை. ஆகவே அருணா அவர் கேட்பார், சனிகலிங்கம் என்றால் என்ன அப்படிம்பர். அருணா சைவனாவோட படிச்சாலே போதும், ரொம்ப எளிமை, அது படிச்சுட்டு புரியலன்னு சொல்ல முடியாது, 8ஆம் கிளாஸ் படிச்சா கூட புரியும். ஆகவே பூசித்தவுடன் விடப்படும் லிங்கம் சனிகலிங்கம் எனப்படும். அப்ப பாத்தீங்களா, டிஸ்போசபிள் லிங்கம் அன்னைக்கே வந்தாச்சு, இப்ப டிஸ்போசபிள் அதே வச்சிருக்கோம், நமக்கு ஒரு டிஸ்போசபிள் வச்சிருக்கோம். ஆகவே 12 பொருள்களை சடிகலிங்கமாக பயன்படுத்தலாம் என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது. அந்த 12 பொருள்கள்ல ஒரு பொருள் வந்து அன்னம். ஒரு பழமொழி என்ன உண்டு, சோத்துக்குள்ள இருப்பான் சொக்கேன், ஒரு பழமொழி. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்த அன்னத்தையே சிவலிங்கமாக பாவிக்கலாம்னு அர்த்தம். அதுதான் பெரியவங்க சொன்னா, சோத்துக்குள்ளே இருப்பான் சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே மண், அரிசி, அன்னம், ஆற்று மணல், கோமயம், சண்டேஸ்வர நாயனார் எதை சிவலிங்கமாக பாவித்தார், ஆற்று மணல் இல்லையா, ஆற்று மணலையே சிவலிங்கமாக கூறினார். அதேபோல மெய்கண்ட தேவநாயனாரும் சிவலிங்கம் கட்டி விளையாண்டார் அவருமே 2 வயசுல. ஆகவே இதெல்லாம் சடிகலிங்கம் என்று பெயர். ஆகவே இந்த சடிகலிங்கமாக இருக்கும் பொழுது நாம் ருத்ராட்சத்தை பூசிக்கலாம். அப்ப ருத்ராட்சம் நமக்கு 3 வகையிலே பயன்படுகிறது இல்லையா, 1 அணிதல், 2 பூசித்தல், 3 ஜெபித்தல். இந்த 3 வகையாக ருத்ராட்சம் பயன்படும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆகவே ஒரு சில செய்திகளை இந்த திருநீறு ருத்ராட்சம் இதுல என்னன்னா, நமக்கு ஒரு சின்ன அறிவுரை மாதிரி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சமய சின்னங்களை அணிந்து கொள்வதற்கு நமக்கு கூச்சம் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம குழந்தைகள் அதான் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, ஃபக்ருடீன் அலி அகமட், ஜாக்கீர் ஹுசைன், 2 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க, பெரிய இந்தியாவிலேயே மிக உயர்ந்த பதவி, அதுக்கு மட்டும் இந்த இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை, அப்படின்னா நிறைய சலுகை இருக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஆகவே ஃபக்ருடீன் அலி அகமட், ஜாக்கீர் ஹுசைன் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த பிறகும் இல்லையா, தங்களுடைய சமய சின்னங்களை அணிவதற்கு வெட்கப்படவில்லை இல்லையா, வச்சுட்டு தானே வந்தாங்க, பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் எதுக்கு வந்தாலும் சமய சின்னத்தை வந்து கூச்சப்பட்டானா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்த பிறகு கூட. நம்ம பையங்க அப்படி இல்லை, ஒரு கார்க்கு வேலை கிடைச்ச உடனேயே உடனே உத்ராசம் போட்டா ஒரு மாதிரியா பாப்பாங்களேன்னு நினைக்கிறாங்க, ஏன் நினைக்கிறான் இல்லையா. ஆகவே அவர் சந்தோஷம் ரொம்ப அருமையா சொல்வார், அது இதுல சொல்வார், சைவ சமய நெறியில சொல்வார், பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. சைவ சமய நெறி தான் நம்ம பைலா. அதாவது ருத்ராட்சம் அணிந்து கொள்வதற்கு நீ கூசினா என்றால் சிவபெருமான் ஒன்ன பார்க்கறதுக்கு அவர் கூசுவார். பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து, சைவ சமய நெறியில் சொல்ற குரல் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் பைலா எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சைவ சமய நெறி, அந்த சைவ சமய நெறி என்று நமக்கு ஒரு பைலா இருக்கு. நம்ம செய்தவர் மறைஞான சம்பந்தர், அதுக்கு உரை எழுதினவர் ஆரோகணாவலர், செய்தவர் மறைஞான சம்பந்தர். அவர் தான் இதெல்லாம் சொல்லி வைக்கிறார். ஆகவே அந்த சமய கோட்பாடுகளை பிற மதத்தினர்கள் அவர்களை மீறுவதற்கும் அதே போல சொல்றேன், ஜெயில் சிங் ஒருத்தர் இருந்தார் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா, அவர் சமயத்தில் தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்தது. அதாவது மிலிட்டரிய இந்திரா காந்தி சுடப்பட்ட நேரம், ஆகவே வந்து மிலிட்டரியவே பொற்கோயிலுக்குள்ள போலான்னு அனுமதிச்சார் இல்லையா, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அதுக்கு பேர் கொடுத்தான். அப்படிப்பட்ட செஞ்சு அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நீ சிங் அவன் என்ன சொன்னா, நீ பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா இருந்து ஒரு கடமையை செஞ்ச, ஆனா சிக்கு இனி ஒரு ஃபெயில் ஆயிட்ட, அந்த பொற்கோயில் என்பது மிக புனிதமான இடம், அதுல போய் மிலிட்டரியோட பூட்ஸ் காரோட வந்தானே, அதனால உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா செருப்பை துடைக்கணும்னு உத்தரவு கொடுத்தான். செருப்பை துடைச்சார் இல்லையா, செருப்பை துடைச்சார் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா, அங்க இருக்கிற செருப்பை எடுத்து துடைச்சார், தூசி தட்டி வச்சார். ஏன்னா அந்த மதகுருமார்களுடைய கட்டளையை மீற முடியல அவரால். எதுக்காக சொல்ல வரேன்னா, அது மாதிரிலாம் பெரிய பெரிய பதவிக்கு வந்த பிறகும் அவர்களுடைய மத சம்பிரதாயங்கள் சடங்குகள்ல அவர்கள் செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அதே போல நாமும் நம்முடைய சமய சின்னங்களை அணிந்து கொள்வதற்கு நாம் தயங்கக்கூடாது.